الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال الله تبارك وتعالى من كان يريد حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب
صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني وقال عليه الصلاة والسلام أيضا من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب رواه مسلم وقال عليه الصلاة والسلام أيضا طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், சமூக தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஃமின்களாக படைக்கப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையின் முறையை பார்ப்போம் என்று சொன்னால் மனிதர்கள் இரண்டு அமைப்பினை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும், மௌத்துக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையை பற்றி பின்னால் யோசிப்போம், அதற்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே இருந்தவாறு ஆசிராவுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார்கள், மறுமையினுடைய அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மறுமையிலே எந்த ஒரு நிலைமையிலும் தனக்கு கவலையோ கஷ்டமோ வந்துடாமல் பாதுகாப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறார்கள். ஆசிராவிலே அல்லாஹ்வுடைய வகுமதியான சுவனத்தை அடைவதற்குரிய ஏற்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு விதமான பாதைகளில் போகின்றவர்களை பற்றியும் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு துனியா கிடைப்பதை தவிர வேறு கவலையே இல்லை, அவர்களுடைய இரவு பகல் சிந்தனை உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அவர்களுடைய ஆசை உலகத்தில் எதெல்லாம் அழகாக தெரிகிறதோ அதெல்லாம் அவர்களுடைய கைகளில் வந்து சேர வேண்டும். அது கட்டடங்களாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், காணி பூமிகளாக இருக்கட்டும், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய ஆசா பாசங்களாக இருக்கட்டும், அந்த இன்பங்களை முழுமையாக அடைந்து அனுபவிப்பதுதான் அவர்களுடைய ஒரே இலக்காக இருக்கிறது. இவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்றார், யார் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே துனியாவுடைய இந்த வஸ்துக்களை அவசரமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, துனியாவிலே உள்ள அனைத்து இன்பங்களையும் தான் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கிறது கிடையாது. யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்களில் மாத்திரம் நாம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுப்போம். அவர்களுக்கு உலகம் மட்டும் கிடைக்கும், உலகத்தில் கூட நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். உலகத்தினுடைய வஸ்துக்கள் அவர்களுடைய கை நிறைய இருக்கும், உலகத்தினுடைய பொருள்கள் அவர்கள் நினைப்பதை எல்லாம் சில நேரம் அடைவார்கள், அதிலே கூட அவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். அவர்களை பார்ப்பவர்கள் நினைப்பார்கள் இவர்களிடத்தில் ஏராளமான உலக வஸ்துக்கள் இருப்பதாக. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகிறார், நாளை கியாமத்தில் கேவலமாக அவர்களை நரகத்திலே தள்ளுவோம். பிறகு அவர்களை நாம் ஜஹன்னத்துக்கு அனுப்புவோம், நரகத்துக்கு அனுப்புவோம், அதிலே அவர்கள் இழிவாக்கப்பட்ட நிலையில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், யார் உலகத்திலே போகின்ற இடங்களில் எல்லாம் தனக்கு உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்களோ, யார் துனியாவுடைய விளைச்சலை விரும்புகிறார்களோ, துனியாவுடைய சுகங்களை தேடி அலைகிறார்களோ, துனியாவுடைய இன்பங்களை தேடி புறப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இன்னமும் கபரை பற்றி சிந்தனை வரவில்லையோ, மௌத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்துக்கு வரவில்லையோ, அவர்களுக்கு துனியாவில் கொஞ்சத்தை கொடுப்போம், ஆஹிராவில் அவர்களுக்கு பேசுவதற்கு இடம் இருக்காது, ஆஹிராவில் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். இதற்கு மாற்றமாக இன்னொரு பாதை இருக்கிறது, அந்த பாதை என்ன? அதுதான் உலகத்தை அவர்கள் மறுமையை தயாரிக்கும் இடமாக பயன்படுத்துகிறவர்கள். உலகத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு வீடு இருக்கிறது, அவர்களுக்கும் தொழில் இருக்கிறது, அவர்களுக்கும் மனைவி மக்கள் குடும்பம் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சொத்து செல்வங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த துனியாவுடைய பெருமையும் ஆசையும் கிடையாது. அவர்களுடைய ஒரே எண்ணம், தன்னிடத்தில் இருக்கக்கூடியவைகளை செலவழித்து ஆஹிராவை தேடுவது எப்படி? ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இவர்களை பற்றியும் சொல்லுகிறார், ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. யார் ஆஹிராவை நாடுகிறாரோ அவருக்கு எந்த நேரமும் எண்ணம், எனக்கு கேவலமான மூத்து வந்துவிடக் கூடாது, கேவலமான மரணம் வரக்கூடாது, என்னுடைய உயிர் எனது உடம்பை விட்டு பிரிந்து போகும் போது அல்லாஹ் இந்த உயிர் நரகத்துக்குரியது என்று சொல்லிவிடக் கூடாது, இன்னின்ன பாவங்களை அட்டகாசங்களை அநியாயங்களை துரோகங்களை செய்த இந்த உயிர் நரகம் போக வேண்டும்
வேண்டியது அல்லாஹ் சொல்லிவிடக் கூடாது, அந்த இடத்துக்கு நாம் போய்விடக் கூடாது என்ற கவலை ஆஹிராவுக்காக ஒரு பாடுபடுகிறார். அவருடைய ஒரே லட்சியம் ஆஹிராவில் வெற்றி அடைய வேண்டும். அதற்காக அவர் முயற்சி செய்கிறார். சிறு முயற்சி அல்ல, ஓடி ஓடி முயற்சி செய்கிறார். அவருடைய சுகம் துக்கம் பார்க்காமல் முயற்சி செய்கிறார். இளமை முழுமையை பார்க்காமல் முயற்சி செய்கிறார். செல்வம் ஏழ்மையை பார்க்காமல் முயற்சி செய்கிறார். அறிவு அறிவீனத்தை பார்க்காமல் முயற்சி செய்கிறார். ஆகிராவில் வெற்றி அடைய வேண்டும்.
ஈமான் உள்ள மனிதர் முயற்சி செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார்,
ஃபஉலாயிக கான ஸஅயுஹும் மஷ்கூரா,
இவர்களுடைய முயற்சி நாளைய கியாமத்தில் நன்றியுடன் நினைவு கூறப்படும்.
இவர்கள் செய்த முயற்சியை கியாமத்தில் கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் செய்த முயற்சிகள் நாளை கியாமத்தில் நிச்சயமாக கை கொடுக்கும். மக்களே, இவர்களுக்கு வெறுச்சி இருக்காது, இவர்களை சூரியன் தாக்காது.
இவர்களுக்கு மக்களுடைய மைதானம் பஜ்ருடைய முந்தைய சுன்னத்தை இரண்டு ரகாத் தொழுவதற்கு எவ்வளவு நேரமோ அதைவிட குறைவாக தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு காலம். வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம். நான் உலகத்தில் பிறந்து எனக்கு வயது என்ன, எனது வயது என்ன, எப்பொழுது நான் பிறந்திருக்கிறேனா, அல்லது என்னுடைய வயது எனது பட்டோலையில் நன்மை தீமை எழுதப்படுவதற்காக பிறக்கப்பட்டு எத்தனை வயது எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. நான் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மலாய்க்காமார்கள் என்னை கவனிக்கிறார்கள், இருட்டிலும் கவனிக்கிறார்கள், வெளிச்சத்திலும் கவனிக்கிறார்கள், தனிமையிலும் கவனிக்கிறார்கள், கூட்டத்தில் இருக்கும் போதும் கவனிக்கிறார்கள், எல்லா நிலையிலும் என்னை இரவு பகல் கண்காணிக்கிறார்கள். ரத்தீப் ஒரு பக்கத்தில் இருக்கிறார், அத்தீப் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார். எனது பேச்சுகளும் செயல்களும் அப்படியே நிமிடத்துடன் பழியப்பட்டிருக்கிறது.
அடியான்
ஒரு வார்த்தையை பேச முடியாது. நாவிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றோ ரகீபிடம் போகும் அல்லது அத்தீதிடம் போகும். உலகத்துக்கு பொய் சொல்ல முடியும், உலகத்தை ஏமாற்ற முடியும், மாயாஜால வார்த்தைகளை கொண்டு மக்களை ஏமாற்ற முடியும்,
மலக்குகளை ஏமாற்றிவிட முடியாது. எனது பட்டோலையில் நிறைந்திருப்பது நன்மையா தீமையா,
எனது பட்டோலையில் நிறைந்திருப்பது நன்மையா தீமையா? நன்மை நிறைந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவைகளை அழித்துக் கொள்ளாமல் பாதுகாக்க முடியும். தீமை அதிகமாக இருந்தால் அந்த தீமைகளை குறைக்க அழிக்க வழி என்ன? அந்த தீமைகள் கபரிலே எங்களை பயமுறுத்துமே, தீமைகள் சக்கராத்திலே எங்களை பயமுறுத்துமே, தீமைகள் நிறுத்தப்படும் போது வியர்வையை உண்டாக்கி நாம் மூழ்கி போகும் அளவுக்கு வியர்வையை உண்டாக்குமே, அந்த தீமையை அழிப்பது எப்போது?
வறுமைக்காக ஆயத்தமாக வேண்டிய காலத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மறுமையை மறந்து வாழுகின்றவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார்.
அல்ஹாகுமுத்தகாசுர் அல்ஹாகுமுத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர்,
உங்களுடைய கையில் இருக்கும் செல்வமும் உங்களுடைய குடும்ப பலமும்
கபரை பற்றி சிந்திக்க விடாமல் திசை திருப்புகிறது.
உண்மைதான், ஏனங்களுக்கு மௌத்தை பற்றி யோசிக்க முடியாது, ஏனங்களுக்கு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயாராக முடியாது. உண்மையான ஒரு மூமினாக வாழ்வதற்கு ஏது தடை?
கையில இருக்கும் காசு,
பணம், அந்த பணம் தொழுகையை வீணாக்குகிறது. செல்வம் எத்தனையோ பரல தொழுகைகளுக்கு மண் கூட்டிவிட்டது. குடும்ப சுமைகள் நோன்பை மறக்கடிக்கிறது. செல்வத்தை காரணத்துக்காக பொய் சொல்லுகிறோம், ஏமாற்றுகிறோம், அநியாயம் செய்கிறோம், துரோகம் செய்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கபரை சந்தித்தவுடன் நிறைவுக்கு வரும். கபர்களை சந்திக்கிற வரைதான் உங்களை இந்த செல்வங்கள் ஏமாற்றலாம். கல்லா சௌபசாலமூன், அதற்கு பிறகு உண்மையை புரியுங்க. சும்மா கல்லா சௌபசாலமூன், பின்பு புரிவீர்கள். ஒரு முறையில் தெளிவாக புரிவீர்கள். கபருக்கு போனவுடன் தான் மிம்பர்களில் இருந்து சொல்லப்பட்டவை உண்மைதான். கேட்கவில்லையே, கேட்பதற்கு ஆரம்ப நேரத்தில் வரவில்லையே. ஜும்ஆவுடைய குத்பாவுக்கு கூட அரபியில் ஓதப்படும் போது கடைசி நேரத்திலேயே வந்து எது தடை? பணமும் குடும்பமும், பணமும் குடும்பமும் வீதியிலிருந்து என்னை தடுத்தது. அந்த ஹக்கீகத்தை கபருக்கு போறன்று புரிவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஆயத், அந்த சூராவினுடைய கடைசி வசனம், அதில் அல்லாஹ் எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்றான், எவ்வளவு பயங்கரமான விஷயம். சும்ம இன்பங்களை பற்றி, உலகத்தில் அனுபவித்த சுகங்கள், இன்பங்களை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்பட்டே ஆகிறீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, விசாரணை என்றால் எவ்வளவு பயப்படும். ஒரு வீட்டில் போலீசார் கொண்டு வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். திங்கட்கிழமை காலையில் நீதி மன்றத்துக்கு வரணும், விசாரணை இருக்கு. எவ்வளவு நடுங்குவான், எவ்வளவு நடுங்குவான், எத்தனை பேரிடம் ஆலோசனை. நீதிமன்றத்தையே மாற்ற முடியும் என்றால் மாற்றுவான். எத்தனை வழக்கறிஞர்கள், எத்தனை லோயர்ஸ்மார், அவர்களுக்கு எவ்வளவு பணம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் இப்பொழுதே நோட்டீஸ் கொடுத்தது. குர்ஆன் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது, அறிவித்தல் கொடுத்திருக்கிறது. விசாரணை நிச்சயம். அனுபவித்த இன்பங்களுக்கு பதில் சொல்ல தயாராக முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் முஹருடைய நேரம், சையிதுனா அபூபக்ரின் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா முஹர் ஆகவில்லை, முஹருக்கு முன்னால் உள்ள நேரம் மஸ்ஜிதிலே வந்து நிற்கிறார். சற்று நேரத்திலே சையிதுனா உமரும் அங்கே வருகிறார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், மா ஜிஃதுகுமா ஃபீ ஹாதிஹி ஸஆ, இந்த நேரத்திலே எது உங்களை இங்கே கொண்டு வந்தது, ஏமந்தீங்க? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வீட்டில் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை, பசியால வந்தோம். பசி கொடுமை எங்களை மஸ்ஜிதுக்கு வர வைத்தது, சஹாபாக்களை பசி மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தது, எங்களை பசி பிச்சை கேட்க வைக்கிறது. வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வீட்டின் நிலைமையும் இதுதான், சாப்பிடும் எதுவுமே இல்லை. இந்த உம்மத்தின் மூத்த தலைவர்கள் மூவரும், உம்மத்தின் மூத்த தலைவர்கள் மூவரும் பட்டினியுடன் அன்று போகிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு. அபு அய்யூப் அல் அன்சாரி பேரித்தம்பல தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாவை பார்த்தவுடன் ஓடி வருகிறார். நிலைமையில் புரிகிறார். மனைவிக்கு சொல்லுகிறார், அவசரமாக ரொட்டி சுடு, ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி இருக்கிறது, அதை அறுத்து நான் கறி சமைக்கிறேன். அதுவரைக்கும் கிணத்தில் இருந்து மிக ருசியான தண்ணீரும் அரை பழமான பேரீச்சம் பழத்தையும் கொண்டு வந்து ரசூலுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் சாப்பிட சொல்லிவிட்டு போகிறார்கள். கடும் பசியுடன் இருந்த அவர்கள் பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு தண்ணீரை குடிக்கிறார்கள். அந்நேரத்திலே ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரு தோழர்களையும் பார்த்து இந்த பேரீச பழத்துக்கும் தண்ணீருக்கும் கியாமத்தில் விசாரணை இருக்கிறது. பட்டினியில் மற்றவன் வீட்டில் போய் சாப்பிடுகிற பேரீச்சம் பழத்துக்கு கியாமத்தில் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறான், விசாரணை இருக்குது. குடித்த தண்ணீர் மிடர்கள் வழக்கிற்கு உட்படுத்தப்பட போகிறது. ஆத்திரம் அடைகிறார்கள் செய்தினா உமர். பேரீச்சம்பழ குட்டைகளை கீழே அடிக்கிறார். கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், பட்டினியான இந்த நேரத்தில் சாப்பிடுற இந்த சாப்பாட்டுக்கும் கேள்வியா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்று விஷயங்களை தவிர மற்ற அவ்வளவுக்கும் கேள்வி இருக்கு. அவுணத்தை மறைக்க தேவையான ஆடை, உடம்பில் எந்த பகுதிகள் மறைக்கப்பட வேண்டுமோ அவைகளுக்கு அரபியில் அவுரத் என்பார்கள். அவுரத்தை மறைப்பதற்கு தேவையான ஆடை, இடுப்பை நிவர்த்துவதற்கு தேவையான அளவு சாப்பாடு. மூன்றாவது, வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் தன்னை பாதுகாக்கும் அளவுக்குள்ள ஒரு சிறிய வீடு. இந்த மூன்றை தவிர அதற்கு அப்பால் உள்ள அனைத்துக்கும் கியாமத்தில் கேள்வி கிடைத்திருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அந்த உணவிலிருந்து கேள்வி கணக்கிற்கு அகப்படாமல் போதுமான அளவு உண்கிறீர்கள், அந்த போதுமான அளவுக்கு வீண்பிரையும் செய்யாமல் உண்ணும் உணவுக்கு கியாமத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் தப்ப வேண்டுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹுவ அஷ்பஅனா வ அர்வானா வ அன்அம அலைனா வ அஃதல் இந்த துஆவை ஓதுவீங்க ஸல்லல்லாஹு. இப்படியெல்லாம் இறுக்கமான நிலையில் வைக்கப்பட்ட நாம் அல்லாஹ்வை மறந்து எப்படி வாழ்றோம்? அல்லாஹ்வை மறந்து வாழ்றோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவது குறைவு. இந்த சிந்தனையை ஏற்படுத்தவே அனைவர்களையும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு அழைக்கப்படுகிறது. ஸ்பீக்கர் போட்டு அழைக்கிறார்கள், ஐயால பலா தொழுகைக்காக வாருங்கள், விரைந்து வாருங்கள். அமைதியாக இல்ல, விரைந்து வாருங்கள். ஐயால பலா வெற்றி இருக்கிறது இங்கே. நீ செய்து கொண்டிருக்கும் வேலைகள் வெற்றி மத்தியில் வெற்றியான ஒரு வேலைக்கு கூப்பிடப்படுகிறது. வா. எத்தனை பேர் மத்தியில் இருக்கிறார்கள்? ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற மஹல்லா வாசிகள், வயது வந்த தொழுகை கடமையான ஆண்கள் எத்தனை பேர்? மஸ்ஜிதுகளில் நிற்பவர்கள் எத்தனை பேர்? ஃஜ்ர் தொழுகைக்கு எத்தனை ஆண்கள் சமூகம் அளிக்கிறார்கள்? லுஹருக்கும் அசருக்கும் எத்தனை பேர் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள்? மக்ரிபும் இஷாவும் வேலை விட்டு ஓய்வாக இருக்கும் அந்த நேரத்தில் எத்தனை பேர் நிற்கிறார்கள்? ஏன் மஸ்ஜிதுக்கு வர முடியாது? கியாமத்தின் இருட்டை வெளிச்சமாக்க ஆசையில்லையா? ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ரிவாயத் முஸ்லிம் அஹ்மதில் இருக்கிறது. சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு பார்வை குறைவாக இருக்குது. பார்வை குறைவாக இருக்குது யார சொல்லலாம்? நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து மஸ்ஜிதுக்கு வரணும். இருட்டிலும் வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. மதீனாவிலே அந்த பூமியிலே அக்காலத்தில் விஷ ஜந்துக்கள் அதிகம், பாம்பு பூரான் என்று விஷ ஜந்துக்கள் அதிகம். சில நேரம் பயங்கர மிருகங்கள் கூட அந்த பகுதிக்கு வருகிறது. எனது கைகளால் பிடித்து வழிகாட்டி மஸ்ஜிதுக்கு கொண்டு வர யாரும் இல்லை யார சூழல்லாம், நான் வீட்டிலே தொலைட்டுமான்னு கேட்டான். பார்வை தெரியாதவர், உதவிக்கு ஆள் இல்லாதவர், விஸ்வ ஜந்துக்களின் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்கிறார், நான் வீட்டிலே தொழுது கொள்ளவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அதஸ்மவுன் நிதா மஸ்ஜிதுல சொல்ற பாங்கு உங்க வீட்டுக்கு கேட்கலாம். மஸ்ஜிதுல சொல்ற பாங்கு உங்க வீட்டில இருக்கும் போது காலில விழுகிறா? சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ். அஜித் அப்படியா நீ பள்ளிக்கு வரத்தா ஓடுமண்ணா.
எங்களுடைய நிலை என்ன என்று பாருங்கள். நல்லடியா இருக்கு
எமது வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகிறது? ஏன் இவ்வளவு மறதியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னமுமே அவருடைய சிந்தனை வரலையா? மௌத்தை பற்றி ஒரு சிக்கர் உண்டாகலையா? எப்பொழுது ஆயத்தமாகுவது? இப்படி மறதியுடன் இருந்த நிலையிலே, தொழுகையை விட்ட நிலையிலே, ஹராமான காரியங்களை செய்த நிலையிலே கபருக்கு போய் சேர்வதா,
அல்லது ஏதாவது ஒரு முயற்சி செய்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொண்டு போவதா?
தொழுகை சீராகவில்லையானால் மற்ற எதுவும் சீராக இருக்காது. பப்பு கோணல் என்றால் வாழ்க்கையே கோணல் தான். தொழுகை சீரில்லையா, மிக லேசாக ஹராம் அவனுடைய தொழிலில் வந்து புகுந்துவிடும். தொழிலில் செய்வரும் புரட்டு வரும், ஏமாற்றம் வரும், அநியாயம் வரும்.
அந்த வீடுகளில் லேசாக ஹராமான சாப்பாடுகளை சாப்பிடுவார்கள்.
அந்த வீடுகளிலே பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் வராது. கணவன் மனைவிக்கிடையில் சண்டைதான், மகிழ்ச்சி வராது. ஏன்?
அல்லாஹ்வை பகைத்துக் கொண்டு வாழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மருமகன் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா உலகத்தில் வாழும் போதே சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் ஒருவர்.
இவர்களை பார்த்து மலக்குகள் வெட்கப்பட்டார்கள். அவ்வளவு வெட்கமுள்ள ஒரு சஹாபிதான் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான்.
மண்ணறைகளுக்கு கபிரஸ்தானத்துக்கு போவார்கள்,
கண்ணீர் மல்க அழுவார்கள். கபறுகளை பார்த்து அழும் அழுகை தாடி வழியாக கபிரஸ்தானத்திலே கண்ணீர் கொட்டும்.
கேட்டார்கள் ஹஜ்ரத் உஸ்மான், நரகத்தை பற்றி சொல்றது சொல்லுகின்ற போது கூட இப்படி அழமாட்டீங்க, கபிரஸ்தானத்துக்கு வந்த ஏன் இப்படி அழுக?
கபரை கண்டு ஏன் மூலம் அழுக? அதுவும் நீங்க சுவர்க்கம் என்று ரசூல் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டவர்.
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நரகம் போவது பிறகு, உலகத்தில் இருந்து முதலாவது சாந்தி போறோம் கபருக்கு தான்.
உலகத்தில் இருந்து கண்ண மூடியவுடன் சந்திக்கும் அடுத்த வீடு கபர். பூமியிலே வாழ்ந்தோம் மொனராசர பாதையில், அங்கே ஒரு முகவரி கொடுக்கப்பட்டது, முனராகலை வீதி, விபில வீதியில் வாழ்ந்தோம்.
கண்ணை மூடியவுடன் மண்ணு கடியிலே அடுத்த வீடு. அந்த வீடு சரியென்றால் பின்னால் உள்ள எல்லாம் சரியாகிவிடும்.
அந்த வீடு நெருப்பு கிடந்தா
பின்னால் உள்ளவைகள் அனைத்துமே மோசமாக மாறிவிடும். மௌத்துடைய சிந்தனையுடன் சஹாபாக்களை வாழ பழக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ், தொழுவதற்கு வெறுப்பு வருகிறதா? தொழுகையை விட உனது தொழில் பெரிதாக தெரிகிறதா? மஸ்ஜிதுக்கு போவதை விட தூக்கம் பெரிதாக தெரிகிறதா? ஹராத்தை சம்பாதித்தாவது குடும்பம் நடத்துவோம் என்று உனது மனம் சொல்லுகிறதா?
உடனே ஒரு டப்லெட்டை போடுங்க, அந்த ஆசையெல்லாம் பறந்துடும்.
அந்த ஆசையெல்லாம் பறந்துடும். துனியாவுடைய ஆசை ஒரு விஷம்,
அந்த விஷத்தை இல்லாது செய்ய ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்துதான் மௌத்தை அடிக்கடி ஞாபகம் செய்வது. அக்ஸிரு திக்ராஹாதி, இன்பங்களை களையக்கூடிய மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஆயத்தம் இல்லாமல் உலகத்திலே நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு
நாளை கியாமத்தில் எப்படி தப்ப போறோம்? அல்லாஹ் குர்ஆனில் எங்களை பார்த்து சொல்லுகிறார்,
யா ஐயுஹல்லதீனா ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா.
ஈமான் உள்ள மக்கள் சொல்லுகிறான். முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்து சொல்லல, முஸ்லிமுக்கு தான் நரகத்தையும் சொர்க்கத்தையும் தெரியும். அந்த பெயரை அவன் தான் கேட்டிருக்கிறான், அவற்றை அவன் தான் நம்பியிருக்கிறான். முஸ்லிம்களே,
உங்களுடைய முதல் கடவை நரகத்தில் இருந்து உங்களை
பாதுகாக்க, உன்னை நரகத்தில் இருந்து பாதுகாரு.
இரண்டாவது, உனக்கு அமானிதமாக தரப்பட்ட மனைவியையும் பிள்ளைகளையும் பாதுகாரு. அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பொறுப்பை எந்த அளவுக்கு கவனத்தில் எடுத்திருக்கிறோம்?
அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பை இதுவரை எவ்வளவு பொறுப்புணர்ச்சியுடன் நிறைவேற்றி இருக்கிறோம்? பயம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிறதா? மௌத்துக்கு தயாராகிறோமா?
இல்லை, இன்னமும் தயாராகவில்லை, சிந்தனையே வரல. அல்லாஹ்வுடைய பயம் வந்திருந்தால் மஸ்ஜித் நிரம்பி வழிந்திருக்கும், நிர்வாகிகள் இன்னொரு மாடி கட்ட சிந்திப்பார்கள்.
அல்லாஹ்வுடைய அச்சம் வந்திருந்தால் பாவங்களை பாதையிலும் வீடுகளிலும் பாட முடியாது, யாரும் பாவத்தை நினைக்க மாட்டார்கள்.
மக்கள் அச்சத்துடன் வாழ ஆரம்பித்தால் அல்லாஹ் ரிஸ்குடைய பரக்கத்தை செய்வார்.
பாவம் செய்வதனால் ரிஸ்குடைய வழிகள் அடைக்கப்படுகிறது, வானத்தில் உள்ள பரக்கத்தின் கதவுகள் மூட்டப்படுகிறது, பூமியில் இருந்து வெளியாகும் பரக்கத்துடைய கதவுகள் அடைக்கப்படுகிறது. இதனால்
சாப்பாட்டுக்கு கூட தத்தளித்து போராடி கொண்டு திரிகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களிடத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களை எப்படியான பரிசுத்த வான்களாக மாற்றியது என்று பாருங்கள்.
சஹாபாக்களுக்கு இருந்த மௌத்துடைய பயம் அற்பமான இந்த இன்பங்களை மறக்கடிக்க செய்தது.
ஒரு சஹாபி பெண்மணி இருக்கிறார், அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா.
அம்ரா பின்த் ரவாஹா,
இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன்.
பஷீர் என்பவர் பழைய காலத்திலேயே இஸ்லாத்தில் ஊறி போன ஒரு சஹாபி. ஹஜ்ரத் அபூபக்கரை ஹலீஃபா வந்து முதல் முதல் பைஅத் செய்த சஹாபி.
அவர் அவருடைய மூத்த மனைவி வஃபாத்தானதற்கு பின்னால் அம்ரா பின்த் ரவாஹாவை நிக்காஹ் செய்கிறார்கள்.
அம்ரா பின்த் ரவாஹா யார்?
மூத்தா போரிலே மூன்றாவது தளபதியாக ஷஹீதாகி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சகோதரி.
பஷீர் என்ற அந்த மணவாளருக்கு முந்திய மனைவியின் மூலம் பெரும் பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
இந்த புதிய மனைவியின் ஊடாக ஒரு பிள்ளை கிடைக்கிறார், அவருக்கு நுஹ்மான் என்று பெயர் சூட்டினார்.
பஷீர் ஒரு முடிவு செய்தார் ரலியல்லாஹு தஆலா, மூத்த மனைவியின் பிள்ளைகள் பெரியவர்கள், அவர்கள் உழைத்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள்.
இரண்டாம் மனைவியின் பிள்ளையோ சிறியவன்,
நானும் நீண்ட காலத்துக்கு வாழக்கூடிய நிலையில் இல்லை, வயது போய்விட்டது. ஆகவே இருக்கின்ற ஒரு ஈத்தம்பள தோட்டத்தை அல்லது இருக்கின்ற ஒரு வீட்டை
அந்த மகனுக்கு கொடுத்துடுவோம் என்று முடிவு செய்கிறார்கள்.
மனைவியிடம் ஆலோசனை சொன்னார்கள், அம்ராவிடம் உன்மூலம் கிடைத்த இந்த நுஹ்மானுக்கு
என்னிடத்தில் இருக்கிற காணியை கொடுத்துட போறேன், ஹதியாவாக கொடுக்க போறேன். சுபஹானல்லாஹ், இன்றைய காலத்தில் கொடு வந்து சண்டையே பிடிப்பாங்க.
அம்ரா வந்து மௌத்துடைய சிந்தனையுள்ள அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்த அந்த பெண் என்ன சொல்கிறது, இந்த காணியை மகனுக்கு கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹை நீங்க சாட்சியாக வைக்கணும். அப்பதான் ஏற்றுக்கொள்ள
ரசூலுல்லாஹை என் சாட்சியாக வைக்கணும்,
ஹஜ்ரத் அபூபக்கரையே வைக்கக்கூடாது, ஹஜ்ரத் உமரையே வைக்கக்கூடாது. அவர்கள் மார்க்கத்தை உருவாக்கும் அதிகாரம் உள்ளவர்கள் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தான் ஹலால் ஹராத்தை சொல்லும் அதிகாரம் உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுடைய ஹதியாவை சரி என்று சொல்லும் வரை நான் சரி காண மாட்டேன். சுபஹானல்லாஹ். ஈமான் உள்ள ஆசிராவிலே சிந்தனை உள்ளவர் சஹாபி தோழர் அடுத்த கனவே மஸ்ஜிது நபவிக்கு விடைகிறார். யார் ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு, கடைசியாக பிறந்த மகனுக்கு இந்த தோட்டத்தை கொடுக்க போறேன், உங்களை சாட்சிக்கு நிறுத்தும்படி எனது மனைவி சொல்கிறார். அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுபோன்ற தோட்டத்தை உனது அடுத்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தீரா? இல்லை யார் ரசூலல்லாஹ், அவங்க பெரிய ஆட்கள், கடைசி மகனுக்கு தான் கொடுக்க போறேன். முடியாது, முடியாது. இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து நடவுங்கள், பிள்ளைகளுடன் நீளமாக நடவுங்கள். சொன்னார்கள், பஷீர், நீங்க வேறு யாராவது ஒரு மனிதனை சாட்சிக்கு பார்த்துக்கோங்க, நான் சாட்சிக்கு வரமாட்டேன். அல்லாஹ்வுடைய பயம், மறுமையுடைய கவலை, கபரிலே அகப்படக்கூடாது என்ற சிந்தனை அந்த குடும்பத்தை ஹராத்தில் இருந்து பாதுகாத்தது, ஹராமான சொத்தில் இருந்து பாதுகாத்தது, ஹராமான வீட்டில் இருந்து பாதுகாத்தது, அந்த வீட்டில் இருந்து சொத்தில் இருந்து வரக்கூடிய ஹராமான வருமானங்களில் இருந்து பாதுகாத்தது ஒரு பெண்ணிடத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய அச்சம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு படையுடன் போயிருக்கிறார், ஒரு யுத்தத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஒரு படை வீரர் வருகிறார், அவன் கையிலே பச்சை குத்தியவன் அல்ல, கேவலமானவன் அல்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழுகின்ற ஒரு வீரர். அவனது கையிலே ஒரு பெட்டி இருக்கிறது. தலைவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் கொடுக்கிறார், இது கைசர் மன்னனுடைய மாணிக்கங்கள் பூட்டி வைக்கப்பட்ட பெட்டி, யுத்தம் நடக்கும் போது நான் எடுத்தேன், எனது கையில் சிக்கியது. கைசர் மன்னனினுடைய மாணிக்கங்கள் வைரங்கள் பூட்டப்பட்ட பெட்டி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அதிலிருந்து ஒரு மாணிக்கத்தையா எடுத்தியா? சொன்னார்கள், அமீர், எடுக்க வேண்டும் என்றால் இங்க கொண்டு வந்தே சந்திக்க மாட்டேன், ஒளிச்சே வச்சிருக்கலாம், ஏதுவளுக்கு கொண்டு வந்து தரணும். இந்த பெட்டியை திறந்து ஒரு பொருளை கூட தொடல. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், எனது வீரர்கள் இப்படியான அமானிதம் போடும் நல்லவர்கள் இருக்கிறார்களா? கேட்டார்கள், உங்களுடைய பெயரை சொல்லுங்க, இந்த பெட்டியில பதிவு செய்வோம், இது வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி, அடுத்தவர்களுக்கு படிப்பினைக்காக பெயரை சொல்லுங்கள். சொன்னார், இல்லை, உங்களிடம் நன்மையை எதிர்பார்க்கவோ, புகழை எதிர்பார்க்கவோ, பரிசை எதிர்பார்க்கவோ நான் கொண்டு வரவில்லை, நாளை மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் கொண்டு வந்தேன். அவருடைய பெயர்தான் ஆமீர் இப்னு கைஸ். மரணத்தின் போது தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ஆமீர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா. ஏன் அழுகிறீங்க? மௌத்தின் போது அடுத்தவர்கள் ஏன் அழுவார்கள்? எனது இரக்கமான குழந்தைகளை விட்டு பிரிகிறேனே, சுகமான வீட்டை விட்டு பிரிகிறேனே, அன்பான மனைவியை விட்டு பிரிகிறேனே, எனது தொழிலை கொடுத்து விட்டு பிரிகிறேனே, துனியாவுக்குத்தான் மற்றவர்கள் அழுவார்கள். ஆமீர் இப்னு கைஸிடத்தில் கேட்கப்படுகிறது, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், தஹஜ்ஜுத் தொழாத இரவுகளை நினைத்தும், நோன்பு பிடிக்காத பகல்களை நினைத்தும், குர்ஆன் ஓதாத நாட்களை நினைத்தும் அழுகிறிருந்தார். தஹஜ்ஜுத் தொழாத இரவுகளும், நோன்பு பிடிக்காத பகல்களும், குர்ஆன் ஓதாத அந்த நாட்களையும் நினைத்துத்தான் நான் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய அச்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்திலே எங்களுக்கு முன்னாலும் கட்டோலையை கொண்டு வந்து அல்லாஹ் கழுத்திலே தொங்க விடுவானே, நீ 60 வருஷமாக உலகத்திலே செய்த அட்டகாசங்கள் இதோ ஒரே புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கிறது.
وكل انسان الزمناه طائره في عنقه
ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோடையும் அவன கழுத்தில தொங்க விடுவோம். ரெக்கார்ட் அப்படியே தொங்கும். ஹாமிது நானோட பட்டோல இது, காசிம் நானோட பட்டோல இது கழுத்தில தொங்கும். 60 வருடத்துடைய பட்டோலை இரவு பகல் செய்த அனைத்தும் அங்கே பழியப்பட்டிருக்கும். 1 மணிக்கு செய்த குற்றம் இது, 1:00-2 செய்த குற்றம் இது, 2 மணிக்கு செய்த குற்றம் இது, 3 மணிக்கு செய்த குற்றம் இது. முழு திகதியுடன் 60 வருடத்துடைய முழு செயல்களும் பதியப்பட்டிருக்கும். அல்லாஹ் சூரத்துல் கஃபிலே சொல்கிறார், பட்டோலை இழுக்கப்படும் நாளில் பாவம் செய்தவர்களின் முகங்கள் பயத்தால் பயத்தால் மஞ்சளிட்டு போயிருக்கும். முன்னால வைக்கப்பட்ட உடனே நபியே குற்றம் செஞ்சவங்களை பார்ப்பீங்க, சொல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தவர்களை பார்ப்பீர்கள், ஆயிரக்கணக்கான சுமவு தொழுகைகளை தூக்கத்தில் கரைத்தவர்களை பார்ப்பீங்க, ஆயிரக்கணக்கான முகர் அசர் மகிழ்வு தொழுகைகளை வேலை வேலை என்று சொல்லி பாராட்டியவர்களை பார்ப்பீங்க, பயத்திலே அந்த பட்டோலையை பார்ப்பார்கள். பார்த்து சொல்லுவாங்க, மாலிஹாதல் கிதாப், இந்த பட்டோலை எழுதினவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இது என்ன பட்டோலை, நான் செஞ்ச சின்ன பெரியது எல்லாத்தையும் போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க, எனக்கே மறந்து போச்சு, நானே மறந்திருந்தேன், ஆனால் நான் செய்த குற்றங்கள் தான் எல்லாத்தையும் நூலுக்கு நூல் எழுதி வச்சிருக்கிறாங்களே. அவங்க செஞ்ச வேலைகளை தான் அதுல பார்ப்பாங்க. அல்லாஹ் அநியாயமாக செய்யாத வேலை எழுத மாட்டாங்க. சுவர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்ட சஹாபாக்களின் இடுப்பை முறித்தது போன்ற சில ஆயத்துகள் இழக்கப்பட்டது. சூரத்து தல்தலா, சூரத்து தில்தால், இதா துல்தில்லத்தில் அருது தில்தாலஹா, இந்த சூரா இறங்கியவுடன் சையிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்பட பெரும் பெரும் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சூரத்து இறங்கியவுடன் எங்கட முதுகே உடைஞ்சது போலாச்சு. என்னப்பா முதுகு உடைகிற அளவுக்கு இருக்கிறீங்க. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ومن يعمل مثقال ذره شرا يرى அணுவளவு நன்மை செஞ்சிருந்தாலும் அதையும் அங்க பாப்பீங்க, அணுவளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதையும் பாப்பீங்க. துனியாவிலேயே சின்ன தவறு வந்து அதை குற்றப்படுத்தவுடன் என்ன சொல்வோம், இந்த சின்ன தவறுகளையும் பிடிக்கிறீங்களா என்று நாம் காவலாளிகளை ஏதாவது சமாளிக்கிறோம். கயாமத்தில் சமாளிக்க முடியாது, சின்னது பெரியது அனைத்தும் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் என்பதை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விழித்தெழும்புவோம், கண்களை திறப்போம், நெற்றியில் இருக்கும் கண்ணை அல்ல கல்விலே இருக்கும் கண்ணை திறப்போம். வாழ்க்கை முடிந்து கொண்டு போகிறது. அநேக மாணவர்களுடைய உடலிலே மௌத்துக்குரிய சிக்னலும் அறிகுறியும் போடப்பட்டு விட்டது. கழுத்திருக்கும் ஒவ்வொரு தாடியும் கபரை ஞாபகப்படுத்தும் அடையாளங்கள். வெள்ளையாக காட்சியளிக்கும் ஒவ்வொரு தலை ரோமமும் கண்ணாடியில் தெரிகிறதா, வெள்ளையான தலை வெள்ளையான தாடி, மௌத்துக்குரிய சிக்னல் விழுந்திருக்கிறது. தயாராகுங்கள், ஆடியது போதும், ஓடியது போதும், தூங்கியது போதும், களைத்தது போதும், கபருக்கு தயாராகுங்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் 3 விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தார். நாமளும் அதை கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்டார், யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையில கடைசி காலம் எது என்று உனக்கு தான் தெரியும், கடைசி காலங்களை பாவங்களில் ஈடுபடுத்தி விடாமல் நல்லவள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவாயாக.
முதலாவது துவா கேட்டார், அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரா, இந்த வாழ்க்கையிலே கடைசி காலங்களை சிறந்த காலங்களாக நாட்களாக ஆக்குவாயாக. இரண்டாவது கேட்டார், وخير اعمالي خواتمها, இந்த அமல்கள் சிறந்த அமலாக கடைசி அமலாக. உலகத்தை விட்டு பிரியும் போது நல்லவைகளை செய்து கொண்டு பிரியதும் யா அல்லாஹ். மூணாவது கேட்டாங்க, وجعل خير ايامي يوم القاك, உலகத்தில் எனக்கு ரொம்ப ரம்யமான சந்தோஷமான நாள், நான் மாப்பிள்ள வந்த நாள் அல்ல, திருமணம் முடித்த நாள் அல்ல, கடை திறந்த நாள் அல்ல, ஜோப் கிடைச்ச நாள் அல்ல, புதிய வீடு கட்டிய நாள் அல்ல, உன்னை சந்திக்க வரும் நாளை எனக்கு சிறப்பான நாளாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் செய்து கொடுத்தான். கடைசி காலம் 13 நாட்கள் கடும் நோய், சில உலமாக்களின் கருத்துப்படி நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவலி, பெரும் கெட்டு தலையில் போட்டிருந்தார்கள், புது செய்ய தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்பார்கள், தண்ணி கொண்டு வாரதுக்கு இடையில மயங்கி விழுந்துடுவார்கள் செல்லல்லாரி செல்லும். அந்த நாட்களிலும் ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்திலும் சையிதுனா அலியுடைய கழுத்திலும் கைகளை போட்டு காலை இழுத்து கொண்டு வந்து மஸ்ஜிதில் நிற்பார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ். அந்த 13 நாட்களுக்குள்ளும் பயானம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகும் யுத்தங்களுக்கு தயாராகும் ஜமாத்துகளையும் தயாரித்தார்கள். ஹஜ்ரத் உஸாமாவுடைய படையை அனுப்பவே வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள், பெண்களுடைய உரிமைகளை மீற வேண்டாம் என்றார்கள், வேலைக்காரர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். முதலாவது துவா கபூல், இரண்டாவது என்ன நடந்துச்சு, கடைசி அமல் நல்ல அமலாகட்டும் என்றார்கள். اللهم اغفر لي وارحمني والحقني بالرفيق الاعلى. கடைசியா பேசின வார்த்தைகள் புகாரி ஷரீஃபில் இருக்கிற ஹஜரத் ஆயிஷா சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என்னுடன் இரக்கமாக நடப்பாயாக, உன்னுடன் இருக்கும் உயர்ந்த அடியார்களுடன் என்னையும் சேர்த்து வைப்பாயாக. அதுதான் கடைசி வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை. கடைசி செயலி, கடைசி செயல், கையால் கடைசியாக செய்த செயல், வட்டிக்காக கையொப்பம் தொடல்ல, ஹராத்த தொடல்ல, அந்நிய பெண்ணை தொடல்ல, கலவர் எடுக்கல, கையால கடைசியாக செய்த வேலை மிஸ்வாக் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக்கை நின்று கொடுத்தார்கள், மிஸ்வாக் செய்தார்கள். அதற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், அஸ்ஸிவாக்கு மித்ஹாரத்துல் லிஃபம் வமரல்லா சொல்லிரப். மிஸ்வாக் என்பது வாயை துப்புரவுப்படுத்தும் ஒரு கருவி மட்டுமல்ல, அல்லாஹ்வின் திருப்தியை வாங்கி தரும் ஒரு கருவியும் என்று சொன்னார். கடைசி அமல் மிஸ்வாக். மூணாவது துவா, உலகத்தில் இருந்து பிரிந்து செல்லும் மௌத்துடைய நாளை மிக சந்தோஷமான நாளாக ஆக்குவார். அந்த சந்தோஷத்தை செய்யதுனா அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு திங்கட்கிழமை என்று சொன்னாலே ஹஜ்ரத் அனஸ் அழுதுவார். என்ன திங்கட்கிழமை? எனது அன்புக்குரிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகைகளில் அவர்கள் தொழுவிக்க வரல, செய்தன அபூபக்கருக்கு தொழுவிக்க சொன்னார். நாங்கெல்லாம் கவலையுடன் இருந்தோம். திங்கட்கிழமை பஜ்ரு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷாவின் வீட்டு கதவில் உள்ள அந்த திரையை நீக்கி தலையை வெளியே போட்டு பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், முழு சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். நோயுடன் இருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம், வரப்போகிறார்கள் என்று எண்ணினோம். அவர்களுடைய முகத்தை பார்த்தேன், வல்லாஹி கஅன்னஹு கிதாத்து கமர், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சந்திரனின் ஒரு துண்டு உடைந்து வந்ததை போன்று மினுங்கிக் கொண்டிருந்தது. அவர்களின் முகத்தை பார்த்ததால் தொழுகை முறிந்து விடுமோ என்று பயந்தோம்.
எல்லோருக்கும் தெரியும், மனதுக்குள்ளே கவலை இருந்தால் முகம் கருப்பாக காட்சியளிக்கும். நாங்களே சொல்லுவோம்,
என்ன முகத்தில் ஒரு ஜாதியாக இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க.
உள்ளத்தில் கவலை இருந்தால் முகம் மலர்ச்சியாக இருக்காது. ஹஜ்ரத் ரசூலை எந்த நாளும் பார்க்காத ஒரு காட்சியாக அவருடைய வீட்டில் 10 வருஷம் கிதுமத்து செய்த ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திரனின் ஒரு துண்டு உடைந்து வந்ததை போன்று மிக பிரகாசமாக பார்க்கிறார்கள் என்றால், வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு நாளாக மௌத்துடைய நாளை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு பயணத்துக்கு நாம் ஆயத்தமாக்குவோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். துனியாவுக்காக தீனை அளிக்காமல் தீனுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், பூரா உம்மத்தில் உள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்களாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ நீ கிருபை செய்தருள்வாயாக. உன்னுடைய கட்டளைகள் அனைத்தையும் மதிக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. பாவங்களில் இருந்து பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மஸ்ஜிதுகளையும் வீடுகளையும் ஈமான்தாரிகளுடைய மஸ்ஜிதுகளாக, அந்த சூழலையும் வீடுகளில் ஈமான்தாரிகளுடைய வீட்டு சூழலையும் ஏற்படுத்திடுவாயாக. எல்லா பாவங்களில் இருந்தும் தௌபா செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மௌத்துக்கு முன்பு எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று நல்லவர்களாக உன்னை வந்து சந்திக்க நீ கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன். வா ஆஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.